நேயர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளரிக்காவை பற்றி. வெள்ளரிக்காவில் பார்த்தீங்கன்னா 96% நீர் சத்து இருக்குது. இதை சாப்பிடுவதால் உடலுக்கு தேவையான நீர் பற்றாக்குறையை பூர்த்தி செஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த வெள்ளரிக்காவை தோலோடு சேர்த்து சாப்பிட்டா உடம்புக்கு நிறையா சத்துக்கள் கிடைக்கும். கோடை காலத்தில் தான் வெள்ளரியோட விற்பனை அதிகமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கண்ணில் இருக்க கருவளையத்தை போக்குவதற்கும் இந்த வெள்ளரிக்காவை பயன்படுத்தலாம். இதனோட பயன்களை பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்படி பயன்கள் நிறைந்த வெள்ளரியில் சாகுபடி செய்ய பயன்படுத்துகிற ஒரு முறை தான் பசுமை குடிலில் வெள்ளரி சாகுபடி முறை. இதை பற்றி சொல்வதற்காக நமது வானொலி நிலையத்துக்கு வந்திருக்காங்க. வாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
என்னுடைய பெயர் முனைவர் பே. ஐரின் வேதமணி. நான் கோயம்புத்தூரில் உள்ள வேளாண்மை பல்கலைக்கழகத்தை சார்ந்த தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் காய்கறி பயிர்கள் துறையில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். நான் இப்பொழுது விவசாயிகளுக்கு பசுமை குடில்களில் வெள்ளரி சாகுபடி செய்வது எப்படி என்பது பற்றி விளக்கி கூற உள்ளேன். இந்தியாவின் மக்கள் தொகை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. மக்கள் தொகையின் பெரும்பாலானோர் போதிய உணவு இல்லாமையாலும் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாகவும் அவதியுற்று வருகின்றனர். இவற்றினால் பாதுகாப்பான, சத்தான மற்றும் தேவையான உணவினை அவர்களுக்கு வருடம் முழுவதும் கிடைக்கச் செய்வது என்பது நம்மை எதிர்நோக்கி இருக்கும் மிகப்பெரிய சவாலாகும். பெருகி வரும் மக்கள் தொகையின் உணவு தேவையினை சமாளிப்பதற்கு உணவு உற்பத்தியை பெருக்குவது அவசியம். உணவு உற்பத்தியை பெருக்க புதிய பயிர் பெருக்க உத்திகளை கையாளுதல், உற்பத்தி திறன் மிக்க தொழில்நுட்பத்தை கண்டுபிடிப்பது ஆகியவை அவசியம். புதிய உத்திகள் உற்பத்தி திறனை அதிகப்படுத்துவதோடு மட்டுமல்லாது குறைந்த செலவுடையதாகவும் விவசாயிகளுக்கு பாதுகாப்பானதாகவும் உணவை உட்கொள்ளுபவர்களுக்கு பாதுகாப்பானதாகவும் சுற்றுப்புறத்தாருக்கு பாதுகாப்பானதாகவும் இருக்க வேண்டியது முக்கியமானதாகும். உலக காய்கறி உற்பத்தியில் இந்தியா 2வது இடம் வகித்த போதிலும் கிடைக்கக்கூடிய காய்கறிகளின் அளவானது தேவைக்கு குறைவாகவே உள்ளது. காய்கறி உற்பத்தியானது நம் நாட்டின் ஊட்டச்சத்து பாதுகாப்பிற்கும் ஏழ்மையை நீக்குவதிலும் வேலைவாய்ப்பை பெருக்குவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்திய காய்கறி உற்பத்தியானது ஒரு ஹெக்டேருக்கு சராசரியாக 16.2 மெட்ரிக் டன் ஆகும். இது வளர்ந்த நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது மிகவும் குறைவு ஆகும். காய்கறிகளின் உற்பத்தியை பெருக்குவதற்கு உயர் தொழில்நுட்பங்களை விவசாயிகள் பயன்படுத்தும் வகையில் அறிமுகப்படுத்துவது மிக மிக அவசியமாகும். அந்த வகையில் தற்சமயம் காய்கறி உற்பத்தியை அதிகப்படுத்த பசுமை குடில்களில் காய்கறி சாகுபடி என்பது கடைபிடிக்க வேண்டிய ஒன்று ஆகும். இதனுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால் பாதுகாக்கப்பட்ட நாற்றுக்கள் உற்பத்தி, வருடம் முழுவதும் காய்கறி உற்பத்தி, பருவம் மாறிய உற்பத்தி, வெளிப்பரப்பில் உற்பத்திக்கு சாதகமில்லாத குளிர்பகுதி காய்கறிகளை சாகுபடி செய்தல், ஒருங்கிணைந்த பூச்சி நோய் கட்டுப்பாடு, பல மடங்கு உயர் விளைச்சல், உயர்தர காய்கறி உற்பத்தி, குறைந்த அளவு நீர் தேவை மற்றும் காய்கறி உதை உற்பத்தி ஆகும். பசுமை கூடாரத்தை பொறுத்தவரை ஒற்றை கூடார வகை மற்றும் தொடர் கூடார வகை என்று இரண்டு வகையாக பொதுவாக வகைப்படுத்தலாம். மற்றொரு வகை என்னவென்றால் இயற்கை வழி பசுமை கூடாரம் மற்றும் காற்றாடி மற்றும் திண்டு அமைப்பு மூலம் குளிரூட்டும் பசுமை கூடாரம் என்று இன்னொரு வகையும் படுத்தலாம். பசுமை கூடாரம் அமைக்கும் போது சில முக்கியமான காரணிகளை கருத்தில் கொள்வது மிக மிக அவசியமாகும். அதாவது கூடாரமானது புற ஊதா எதிர்ப்பு திறன் கொண்ட 200 மைக்ரான் தடிமனுடைய பாலியத்திலின் தாள் கொண்டு மூடப்பட்டதாக இருத்தல் வேண்டும். கூடாரத்தின் திசையானது இடத்தின் குறுக்கையளவு மற்றும் வெப்பத்தை கட்டுப்படுத்தும் வகை ஆகியவற்றை பொறுத்து அமைய வேண்டும். தொடர் கூடார வகையாக இருப்பின் ஒரு கூடாரத்தின் நிழல் மற்றொரு கூடாரத்தின் மேல் விழாமல் இருக்க கிழக்கிலிருந்து மேற்கு திசை நோக்கி கூடாரம் அமைக்க வேண்டும். மற்றபடி ஒற்றை கூடார வகையாக இருப்பின் தெற்கு வடக்கு திசை நோக்கி இருந்தால் கிடைக்கக்கூடிய ஒளியின் அளவு செடிகளுக்கு எல்லா செடிகளுக்கும் ஒரே அளவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இயற்கை பசுமை கூடார வகையின் கூடாரங்களுக்கு இடையே உள்ள இடைவெளி 10 முதல் 15 மீட்டர் வரை இருக்க வேண்டும். இயற்கை காற்றோட்ட வகை பசுமை கூடாரத்தின் அளவானது 50 மீட்டர் அகலம், 50 மீட்டர் நீளம் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. அதே போல குளிர் பசுமை கூடாரமானது 60 மீட்டர் நீளம், 60 மீட்டர் அகலத்துக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. பசுமை குடில் வளர்க்க ஏற்ற காய்கறி வகைகள் என்னவென்றால், மிகவும் முக்கியமானது வெள்ளரி ஆகும். இதைத் தவிர தக்காளி, கொடைமிளகாய் போன்றவைகளையும் பயிர் செய்யலாம். இதில் வெள்ளரியில் இண்டம் 95-31, இண்டம் 302, இண்டம் 10, ஸ்னோ ஒயிட் மற்றும் இருபால் பூக்களை உண்டாக்கக்கூடிய மற்றும் பல ஹைபிரிட் ரகங்களும் உள்ளன. பசுமை குடில்களில் செடிகளை வளர்ப்பதற்கு முன் நாற்றங்கால் அமைத்தல் மிகவும் முக்கியமானதாகும். நடுவதற்கு தேவையான நாற்றுகளை உற்பத்தி செய்வது என்பது தற்சமயம் அதிக வருவாய் ஈட்டித்தரக்கூடிய ஒரு தொழிலாக மாறி வருகிறது. ஏனெனில் அதிக மகசூலும் நல்ல தரமான காய்கறியும் உற்பத்தி செய்ய முதலில் தரமான நாற்றுகளை உற்பத்தி செய்தல் அவசியம். தற்சமயம் விவசாயிகள் ஒட்டு விதைகளை பயன்படுத்துகின்றனர். இந்த விதைகளின் விலை அதிகமாக உள்ளது. எனவே விதைகளை 100% முளைக்க செய்வதல் அவசியம். அதற்காக விதைகளை சாதாரண மேட்டுப்பாத்திகளில் மிதைக்காமல் 98 குழிகளை கொண்ட விதை தட்டுகளில் விதைக்க வேண்டும். இந்த விதை தட்டானது 54 சென்டிமீட்டர் நீளமும் 27 சென்டிமீட்டர் அகலமும், அதில் உள்ள குழிகள் 4 சென்டிமீட்டர் ஆழமும் கொண்டது. விதை தட்டானது முட்டை அடுக்கும் கூடு போன்று குழிகளை கொண்டிருக்கும். இதனை ப்ரோட்ரேஸ் அல்லது ஃப்ளாட் ட்ரேஸ் அல்லது ஜிப்சி ட்ரேஸ் என்று கூட சொல்லலாம். இந்த தட்டுகள் பாலியெத்திலின் பைலீன் என்பதை கொண்டு செய்யப்பட்டது. தட்டில் உள்ள ஒவ்வொரு குழியின் அடியிலும் ஒரு சிறிய துளை இருப்பதால் அதிகப்படியான தண்ணீர் அதன் வழியே வெளியேறிவிடும். விதை தட்டில் உள்ள குழிகளை மண்ணுக்கு பதில் கொக்கோபீட் என்ற தென்னை நார் கழிவு கொண்டும் மற்றும் மக்கிய நார்பொருட்களை கொண்டு நிரப்பி அதில் விதைகளை குழிக்கு 1 என்ற விதத்தில் விதைக்க வேண்டும். இந்த நார்கழிவானது நன்கு மக்கியதாகவும் அதனுடன் செடி வளர்வதற்கு தேவையான உரச்சத்துக்கள் சேர்க்கப்பட்டும் பூச்சி பூஞ்சாணம் இல்லாமல் நன்கு தூய்மையாக்கப்பட்டும் இருக்க வேண்டும். இது கடைகளில் ரெடிமேடாக கிடைக்கக்கூடியது. விதைத்தட்டில் உள்ள குழிகளை நார்கழிவுக்கு பதிலாக 1 பங்கு மண்புழு உரம், 1 பங்கு மணல் கொண்ட கலவையை சரி செய்து கலந்தும் நிரப்பலாம். தற்போது விதைத்தல் எவ்வாறு என்பதை பார்க்கலாம். விதைத்தட்டில் உள்ள குழிகளை நிரப்பிய பின் ஒவ்வொரு குழியின் நடுவில் 0.5 சென்டிமீட்டர் ஆழத்திற்கு விரல் நுனி மூலமோ அல்லது நார்கழிவோ நிரப்பிய 10 விதைத்தட்டுகளை ஒன்றின் மீது ஒன்றி அமுக்கி அடுக்குவதன் மூலமோ 0.5 சென்டிமீட்டர் ஆழ குழி ஏற்படுத்தி அதில் குழி ஒன்றுக்கு 1 விதை வீதம் விதைக்க வேண்டும். விதை விதைக்க தானியங்கி விதைத்தட்டு விதை விதைக்கும் கருவி உள்ளது. அதன் மூலம் 200 விதைத்தட்டுகளில் 1 மணி நேரத்தில் விதைகளை விதைக்க முடியும். அதே போல விதைத்தட்டில் தென்னை நார்கழிவை நிரப்பும் கருவி உள்ளது. இந்த நார்கழிவில் வளரும் நாற்றுகள் நாற்றை தாங்கும் நோய்களால் பாதிக்கப்படுவதில்லை. அது மட்டுமல்லாமல் விதை முளைப்பதற்கு தேவையான ஈரப்பதமும் அதில் உள்ளது. எனவே விதைத்தட்டில் விதை விதைக்கும் முன்போ விதைத்த பின்போ தண்ணீர் ஊற்ற அவசியம் இல்லை. ஏனெனில் தென்னை நார்கழிவில் 300-400% ஈரப்பதம் இருக்கும்படி பக்குவப்படுத்தப்பட்டிருப்பதால் தண்ணீர் விதை முளைக்கும் வரை ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. விதை விதைத்த 10 விதைத்தட்டுகளை ஒன்றின் மீது ஒன்று அடுக்கி 3-6 நாட்கள் வரை காய்கறி பயிர்களின் முளைக்கும் நாளுக்கேற்ப அடுக்கி வைத்து 10 தட்டுகளையும் சேர்த்து பாலித்தீன் ஷீட் கொண்டு மூட வேண்டும். விதை முளைக்கும் வரை நீர் தெளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 6 நாட்கள் கழித்து விதை தட்டுகளை பிரித்து எடுத்து நிழல் வலை அல்லது பாலித்தீன் குடில்களின் கீழ் அமைக்கப்பட்ட பாலித்தீன் ஷீட் கொண்டு மூடப்பட்டுள்ள மேட்டு பாத்திகளின் மேல் வரிசை வரிசையாக அடுக்கி வைக்க வேண்டும். அதன்பின் விதை தட்டுகளில் வளரும் நாற்றுக்கு ஒவ்வொரு நாளும் பூத்துவான் கொண்டு கொஞ்சமாக தினமும் நீர் ஊற்ற வேண்டும். அதிகம் நீர் ஊற்றினால் அது தென்னை நார்கழிவில் சேர்க்கப்பட்டுள்ள உரங்களை கரைத்து செல்வதோடு மட்டுமல்லாது நாற்றுகளை தாக்கவும் ஏதுவாகும். நாற்றுகளை நாற்று அழுகல் நோய் தாக்கா வண்ணம் இருக்க பூஞ்சான கொல்லி கொண்டு வேரின் அடியில் ஊற்ற வேண்டும். நாற்றுகளை மழை பெய்யும் போது காப்பாற்றுவதற்கு குழித்தட்டுகளை பாலித்தீன் போர்வை கொண்டு செடி உடையாத உயரத்தில் மூடிவிட வேண்டும். நாற்றுக்கள் 21 முதல் 40 நாட்களில் நடுவதற்கு தயாராகிவிடும். செடி முளைத்து 7 முதல் 10 நாட்களில் இமிடாக்ளோப்ரிட் என்ற பூச்சிக்கொல்லி மருந்தை 1 லிட்டருக்கு 0.2 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். நடுவதற்கு 3 நாட்களுக்கு முன் நாற்றுவிடும் தண்ணீரின் அளவை குறைத்தோ அல்லது ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் ஒரு நாள் விடுவது போன்ற முறைகளின் மூலமோ அல்லது நிழலை நீக்குதல் போன்ற முறைகளின் மூலமோ செடிகளை கடினப்படுத்தி நடுவதற்கு தயார் செய்தல் வேண்டும். செடிகளை கடினப்படுத்த தவறினால் வயலில் நட்டவுடன் செடிகள் காய்ந்துவிட வாய்ப்பு உள்ளது. விதைகளை குழித்தட்டில் விதைப்பதன் நன்மை என்னவென்றால் ஒவ்வொரு விதையும் நன்கு முளைத்து வளர்வதற்கு தேவையான இடவசதி ஒவ்வொரு குழியிலும் உள்ளது. அது மட்டுமல்லாமல் 100% முளைப்பு திறன் இருப்பதால் விலை உயர்ந்த விதைகள் வீணாகாமல் பாதுகாக்க முடிகிறது. நாற்றுக்களை நோய்கள் தாக்குவதில்லை, ஏனெனில் நார்க்கழிவு நன்கு தூய்மையாக்கப்பட்டிருப்பதால் நாற்றுகளின் வளர்ச்சி ஒரே தரமானதாகவும் சீக்கிரம் நடுவதற்கு தயாராகியும் விடும். ஒவ்வொரு நாற்றுக்களையும் நடுவதற்கு பிடுங்கும் போது அதன் வேரினை சுற்றி உள்ள நாற்கழிவும் அப்படியே வேரை சுற்றி உடையாமல் இருப்பதால் வயலில் நடும்போது செடிகள் காய்ந்து போகாமல் 100% உயிர் பிடிக்கும். எனவே ஊடு போட தேவையில்லை. நாற்றுக்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்து செல்வதும் எளிதாக இருக்கிறது. சில விவசாயிகள் நாற்றுக்களை மட்டும் உற்பத்தி செய்து நல்ல வருவாய் ஈட்டி வருகின்றன. பசுமை குடிலில் வளர்க்க ஏற்ற காய்கறி வகைகளில் முக்கியமானது வெள்ளரி என்று ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இதற்கு பசுமை குடிகளின் உள்ளே தயார் செய்யப்பட்ட நாற்றுக்களை பசுமை குடிலினுள் மேட்டு பாத்திகளில் நட வேண்டும். நாற்றுக்களை மேட்டு பாத்திகளில் நடும் முன்பாக மேட்டு பாத்தியின் மண்ணில் உள்ள நச்சுயிரிகளை நீக்குதல் அவசியம். இதற்கு ஃபார்மலின் 20 மில்லி எடுத்து 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து 1 கனஅடிக்கு 2 லிட்டர் என்ற விகிதத்தில் ஊற்ற வேண்டும். நூற்புழு மற்றும் தண்டு வேர் நோய்களை தாக்கும் நச்சுயிரிகளை கட்டுப்படுத்த ஒட்டு நாற்றுகளையும் உபயோகப்படுத்தலாம். மேட்டு பாத்திகளை 100 மைக்ரான் தடிமனும் 1.2 மீட்டர் அகலமும் கொண்ட கருப்பு நிற பாலியத்திலின் நிலப்போர்வை கொண்டு உயர் மேட்டு பாத்திகளை மூட வேண்டும். ஒவ்வொரு மேட்டு பாத்திலும் 2 வரிசையில் அல்லது 1 வரிசையில் செடிகளை நடவு செய்ய வேண்டும். 5 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட துளைகளை செடிக்கு செடி 60 சென்டிமீட்டர் இடைவெளியில் வரிசைக்கு வரிசை 1.2 மீட்டர் இடைவெளியிலும் நட வேண்டும். நடுவதற்கு முன் செடிகளை 0.1% கார்பன் டசிம் கரைசலில் நனைத்து 25 முதல் 30 வயதுடைய நாற்றுக்களை அதாவது 2 முதல் 4 இலை தோன்றும் சமயத்தில் நடவு செய்ய வேண்டும். குடிலினின் நிலவும் காலை நேர வெப்பநிலையானது 26 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இரவு நேர வெப்பநிலை 15 முதல் 18 டிகிரி ஆகவும் இருக்க வேண்டும். இதற்கு மேல் வெப்பநிலை உயர்ந்தால் அதை கட்டுப்படுத்த விசிறி மற்றும் தண்டு கருவிகளை இயக்கலாம் அல்லது பக்கவாட்டில் உள்ள காற்றோட்டத்திற்கான வலைகளை சுருட்டி உயர்த்தலாம் அல்லது கூடாரத்தின் உட்புறமாக இருக்கும் நிழல் வலைகளை இழுத்து மூடுவதன் மூலமும் குறைக்கலாம். அதேபோல குடிலினுள் காற்றின் ஈரப்பதம் 85% மிகாமல் இருக்க வேண்டும். குடிலின் உட்புறம் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அளவு 1000 ppm என்ற அளவு இருந்தால் மகசூல் 4 முதல் 5 மடங்கு வரை அதிகமாகும். அதேபோல ஒளியின் அளவு குடிலினுள் 50,000 lux வரை இருக்க வேண்டும். தற்போது நீர் மற்றும் உர நிர்வாகம் எவ்வாறு செய்வது என்பதை பார்க்கலாம். மேட்டு பாத்திகளில் உள்ள செடிக்கு சொட்டு நீர் குழாய்கள் மூலம் உரமும் நீரும் கொடுக்க வேண்டும். செடிக்கு தேவையான பரிந்துரைக்கப்பட்ட அளவில் 3 நாட்களுக்கு ஒரு முறையோ அல்லது 5 நாட்களுக்கு ஒரு முறையோ உரப்பாசனம் கொடுக்க வேண்டும். இதற்கு நீரில் முழுவதும் கரையும் உரங்களான யூரியா, மோனோ அமோனியம் பாஸ்பேட், பொட்டாசியம் சல்ஃபேட் போன்ற உரங்களை உபயோகப்படுத்த வேண்டும். பசுமை குடிலில் மேட்டுப்பாத்திகளில் மண் ஊடகம் உபயோகப்படுத்தப்பட்டிருப்பின் ஒரு செடிக்கு ஒரு நாளுக்கு 2 லிட்டர் தண்ணீர் தேவை. பிற ஊடகமாக இருப்பின் ஒரு செடிக்கு 650 மில்லி தண்ணீர் போதுமானது. வெள்ளரியில் பொதுவாக மகசூலை அதிகரிக்க தேனீக்கள் மூலம் மகரந்த சேர்க்கை செய்ய வேண்டும். இதற்கு தேனீப்பெட்டிகளை குடிலினுள் அமைக்க வேண்டும். பெட்டிகளை வடகிழக்கு திசையில் அமைப்பது நல்லது. ஆனால் வெள்ளரி வகையானது இருபால் பூக்களை மட்டுமே உட்கொண்டதாயின் தேனீப்பெட்டிகள் அமைக்க தேவையில்லை. செடிகளை கவாத்து செய்தல் மற்றும் நேர்த்தி செய்தல் என்பதும் ஒரு முக்கியமான கவனிக்கப்படக்கூடிய ஒன்றாகும். ஒரு செடிக்கு ஒரே ஒரு தண்டு 8 அடி உயரம் வரை விட வேண்டும். இப்போது வெள்ளரியில் செடி நேர்த்தி மற்றும் கவாத்து செய்தல் எப்படி என்பதை பார்க்கலாம். ஒரு செடிக்கு ஒரே ஒரு தண்டு இருக்கும்படி விட்டுவிட்டு மற்ற பக்க கிளைகளை நீக்குதல் அவசியம். இந்த ஒரே ஒரு தண்டானது 8 அடி உயரம் வரை வளரும்படி விட வேண்டும். செடியின் தண்டு 8 அடி உயரம் அடைந்ததும் செடியின் நுனியினை கிள்ளிவிட்டு அதன் பின் தோன்றும் இலைகளில் 2 பக்க கிளைகளை மட்டும் கீழ்நோக்கி வளர விட வேண்டும். காய்கள் ஒவ்வொரு கணு இடைவெளியிலும் தோன்றும். செடியில் காணப்படும் அதிகப்படியான இலைகளை நீக்கிவிடுவதன் மூலம் செடிக்கு நல்ல காற்றோட்டம் ஒளி கிடைப்பதுடன் காய்கள் நல்ல பச்சை நிறத்துடன் வளர்ச்சியடைவதுடன் நோய் தாக்குதலையும் குறைக்க முடியும். ஒரு கணுவிடையில் 1க்கும் மேற்பட்ட காய்கள் தோன்றினால் 1ஐ மட்டும் விட்டு மற்றவற்றை நீக்கிவிட வேண்டும். அதேபோல் காய்களை சுற்றி வளரும் கம்பிகளை நீக்கிவிட வேண்டும். அதேபோல் தரையிலிருந்து 60 சென்டிமீட்டர் உயரம் வரை காய்கள் தோன்ற அனுமதிக்கக்கூடாது. தற்போது அறுவடை மற்றும் மகசூல் பற்றி பார்க்கலாம். காய்கள் பூத்த பின் 10 முதல் 14 நாட்களுக்குள் அறுவடைக்கு தயாராகும். செடியானது இருபால் பூக்களை உண்டாக்கும் ரகமாக இருப்பின் நட்ட பின் 35 முதல் 40 நாட்களில் முதல் அறுவடைக்கு வரும். ஆனால் ஆண் பெண் பூக்களை கொண்ட வகையில் 45 முதல் 50 நாட்களில்தான் அறுவடைக்கு வரும். ஒரு வாரத்தில் 3 முறை அறுவடை செய்யலாம். 3 முதல் 3.5 மாத கால ஒரு பயிரிலிருந்து 1000 சதுர மீட்டர் அளவு பசுமை குடிலிலிருந்து 40 முதல் 45 குவிண்டால் வெள்ளரி காய்கறி அறுவடை செய்யலாம். இதேபோல் வருடத்துக்கு 3 பயிர்களை எடுக்க முடியும். அதன் மூலம் 1000 சதுர மீட்டர் பரப்புள்ள பசுமை குடிலிலிருந்து 12 முதல் 14 டன் வெள்ளரி அறுவடை செய்யலாம். வெள்ளரியில் பயிர் வினையியல் குறைபாடுகள் அதிகப்படியாக ஏற்படும். அதிகப்படியான நீர் விடும்பொழுது பழவெடிப்பு என்னும் பயிர் வினையியல் குறை ஏற்படும். அதேபோன்று சுருண்ட காய்கள் போரான் சத்து குறைபாடு மூலம் உண்டாகும். இதனை போக்க 1 ஹெக்டருக்கு 1.5 கிலோ போராக்ஸ் மண்வெளியாகவும் போரிக் அமிலம் இலைவழி மூலமாகவும் தெளித்து கட்டுப்படுத்தலாம். பூச்சி நோய் கட்டுப்பாடு மிக மிக அவசியம். செடியை தாக்கும் வெள்ளை நோயை கட்டுப்படுத்த உயிரியல் கட்டுப்பாடு முறைகளை பயன்படுத்த வேண்டும். ஏனெனில் கெமிக்கல் மூலம் உபயோகப்படுத்தும் போது வெள்ளரியில் ஏற்படும் பூச்சிகளை, அதாவது வெள்ளையி மற்றும் அசுவினி, சிலந்தி, மை போன்றவற்றை உயிரியல் கட்டுப்பாடு முறை மூலம் கட்டுப்படுத்தலாம். அதே போல நூற்புழு தாக்குதலை கட்டுப்படுத்த ஒட்டு செடிகளை உபயோகப்படுத்தலாம். பசுமை குடிலில் வெள்ளரி சாகுபடி செய்வதில் ஏற்படும் இடர்பாடுகளை இப்பொழுது காணலாம். முதலாவதாக, பசுமை கூடாரம் கட்டுமான செலவு அதிகம். குடிலினில் நிலவும் தட்ப வெப்பநிலையை பராமரிக்க ஆகும் செலவும் அதிகமாக இருப்பதோடு கட்டுப்படுத்தும் முறை பற்றி நல்ல தெளிவு தேவை. பயிர் செய்யும் ஊடகத்தின் கார அமிலத்தன்மை மற்றும் கரையும் உப்பளவு ஆகியவற்றை பராமரிப்பது எப்படி என்பது பற்றிய தெளிவு தேவை. வளர்க்கப்படும் காய்கறி செடிகளின் கவாத்து முறை பற்றிய நுண்ணறிவு மிக மிகவும் அவசியம். செடியின் மகரந்த சேர்க்கையை அதிகப்படுத்துவதற்கான வழிமுறைகளை விவசாயிகள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதே போல பூச்சி கட்டுப்பாடு முறைகளை பற்றியும் நுண்ணறிவு மிகவும் மிகவும் அவசியம். இப்பொழுது சிப்பம் கட்டுதல் எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம். காய்களில் ஒட்டி இருக்கும் தூசு மற்றும் மண்ணை அறுவடை செய்த காய்களிலிருந்து நீக்கிவிட வேண்டும். காய்களை கழுவி 2 ppm குளோரின் கலந்த கால்சியம் ஹைப்போக்ளோரைட் கரைசலில் முக்கி எடுக்க வேண்டும். அதே போல இதற்கு முன்பாக காய்களின் நுனியில் உள்ள காய்ந்த பூவினை நீக்கிவிட வேண்டும். காய்களை சிப்பம் கட்டும் முன் காய்களை 7 முதல் 13 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் குளிர் செய்ய வேண்டும். பின் துளையிடப்பட்ட அட்டைப்பட்டிகளில் அடைக்க வேண்டும். வெள்ளரிக்காய்களை மா மற்றும் வாழை போன்ற பழுக்கும் பழங்களுடன் சேமித்து வைக்கக்கூடாது, ஏனெனில் அவை பழுக்கும் போது எத்திலீன் என்ற வாயு வெளியிடக்கூடிய தன்மையுடையது. அப்படி மா மற்றும் வாழையுடன் சேமிப்பு செய்தால் வெள்ளரிக்காய் கூடிய விரைவில் மஞ்சள் நிறமாக மாறுவதோடு காயின் தோலின் மேல் புள்ளிகள் தோன்றும். மேற்கூறிய முறைகளை உபயோகப்படுத்தி வெள்ளரியை பசுமை குடிலில் காய்கறி சாகுபடி செய்யும் பொழுது நல்ல விளைச்சல் கிடைக்கிறதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளன. எனவே விவசாயிகள் மேற்கூறிய முறைகளை பயன்படுத்தி வெள்ளரி உற்பத்தி செய்து பசுமை குடிலில் அதிக லாபம் பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள்.